அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல் வாக்களிப்பு சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்திருப்பதாக தேர்தல் அலுவலகம் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
சுமூகமான ஒரு தேர்தல் தான் நடைபெற்று முடிந்திருக்கின்ற போதிலும் ஒரு வன்செயல் மாத்திரம் பதிவாகி இருக்கின்றது. ஆனாலும் அதிக அளவிலான அரச சொத்துக்கள் ஒரு துஷ்பிரயோகிக்கப்பட்ட நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் போது இந்தியா வாக்களிக்காமல் புறக்கணித்த செயலுக்கான காரணிகளை அலசும் ஆய்வு கண்ணோட்டம்.
முந்தி 2013 இருந்த அழுத்தம் காங்கிரசிலும் சரி, காங்கிரஸ் இல்லாத கட்சிகளிடமும் வரவில்லை. ஏனால் அந்த எல்லாமே வந்து எல்லா ஒப்பீனியனும் வந்து எலெக்ஷனுடைய போக்கஸ்ல தான் இருந்துச்சு. ஸ்ரீலங்கா ஓட்டை பத்தி வந்து சின்ன சின்ன நியூஸ்கள் தான் வந்துச்சு இங்கே. அதுல தான் தெரிகிறது இந்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா வரவில்லை டெல்லியில.
நிறைவாக நேர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சேவகன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
ஆப்கானியத் அதிபர் தேர்தல் அடுத்த வாரம் நடக்க இருக்கும் நிலையில் தலைநகர் காபூலில் பலத்த பாதுகாப்புடன் இருந்த தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகத்தை தலிபான் தீவிரவாதிகள் தாக்கியிருக்கின்றார்கள். பெண்கள் போன்று உடை அணிந்த 5 ஆயுததாரிகள் தமது புர்காவில் தன்னியக்க துப்பாக்கிகள் மற்றும் ராக்கெட் செலுத்திகள் ஆகியவற்றை மறைத்து எடுத்துக் கொண்டு சென்று காவலர்களை தாக்கியிருக்கின்றார்கள். வெடிச்சத்தமும் துப்பாக்கிச் சத்தமும் நீண்ட நேரம் கேட்டன. அனைத்து தாக்குதலாளிகளும் கடைசியில் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். அந்த வளாகத்தில் வாக்குச்சீட்டுகளை வைத்திருந்ததாக நம்பப்படுகின்ற கட்டிடம் எரிக்கப்பட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன.
யுக்ரைனின் பிரதான அரசியல்வாதியான விட்டாலி கிளிட்ச்கோ மே மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றார்.
Всегда говорил, это должен быть кандидат, который получит наибольшее...
அதே சமயம் தான் ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்கப் போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். முக்கியமான தொழிலதிபரும் முன்னாள் அமைச்சருமான பெட்ரோ பொரன்ஷ்கோவை தான் ஆதரிக்கப் போவதாக கட்சி கூட்டத்தில் அவர் கூறியிருந்தார். மேற்கூறிய நபருக்கு ஏராளமான பொதுமக்களின் ஆதரவு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதிபர் தேர்தலில் இவர் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியிருப்பதால் முன்னாள் பிரதமர் யூலியா டுமான்ஷோக்கோவுக்கும் பெட்ரோ பொரன்ஷோவுக்கும் இடையில்தான் அதிபர் தேர்தலில் போட்டி இருக்கும் என்று கூறப்படுகின்றது.
காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சிதிலங்கள் கண்ணில் பட்டதாக தேடுதலில் ஈடுபட்ட விமானங்கள் கூறியதை அடுத்து அவை குறிப்பிட்ட கடற்பகுதிக்கு சென்றிருந்த சீன மற்றும் ஆஸ்திரேலிய கப்பல்கள் முதல் தடவையாக தற்பொழுது பல பொருட்களை நீரிலிருந்து எடுத்திருக்கின்றன. சீன கப்பல்கள் வரையை பயன்படுத்தி பொருட்களை தண்ணியிலிருந்து அள்ளுவதை தொலைக்காட்சி படங்கள் காண்பித்தன. ஆனால் அவையெல்லாம் விமானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பொருட்கள் அல்ல என்று தெளிவாக தெரிந்தது. கண்டெடுக்கப்பட்ட பொருளில் எதுவுமே காணாமல் போன MH 370 விமானத்துடன் தொடர்புடையதாக என்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. சனிக்கிழமைக்கான தேர்தல் பணிகள் நிறைவடைந்து விட்டன என்றாலும் தேர்தல் நடக்கும் பகுதியில் வேறு சில பொருட்கள் மிதைப்பதையும் சீன மற்றும் ஆஸ்திரேலிய விமானப்படை விமானங்கள் கண்டதாக ஆஸ்திரேலிய கடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது.
யுக்ரைனுக்கு ஆயுதப்படைகளை அனுப்பும் திட்டம் எதுவும் தங்களிடம் இல்லை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜே லவ்ரோவ் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் யுக்ரைனில் ரஷ்ய மொழி பேசுபவர்களின் உரிமைகளை காப்பதற்காக தங்களுடைய அரசியல், இராஜாங்கம் மற்றும் அனைத்து சட்ட அம்சங்களையும் தாங்கள் பயன்படுத்துவோம் என்றும் அவர் தொலைக்காட்சியில் தெரிவித்திருக்கின்றார். சர்ச்சையை தீர்ப்பதற்கு இராஜாங்க தீர்வு ஒன்று எட்டுவதை குறித்து அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிபர்கள் ஆலோசித்துள்ளனர். அமெரிக்க இராஜாங்கத்துறை செயலர் ஜான் கெரி ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரை பாரிஸில் சந்திக்கவிருக்கின்றார். அதன்போது யுக்ரைன் எல்லையில் படைகளை குவிப்பதை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று ஜான் கெரி கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
இங்கிலாந்திலும் வேர்ஸிலும் ஒருபால் உறவுக்கார திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்று அங்கீகரிக்கின்ற சட்டம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் இங்கே ஒருபால் உறவு திருமணங்கள் அரங்கேறி வருகின்றன. சட்டம் அமலுக்கு வந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் லண்டனிலும் பிரைட்டனிலும் ஒருபால் உறவு ஜோடிகள் திருமண சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட வைபவங்கள் நடந்திருக்கின்றன. தன்னுடைய மரபுவாத கட்சியின் பலரும் இதனை எதிர்க்கின்றார்கள் என்றாலும் பிரிட்டனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தருணம் இது என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருக்கின்றார். சட்டம் மாறிவிட்டது என்பதை ஆங்கிலிக்கன் திருச்சபை ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் இனிமேல் இந்த விஷயத்துக்கு எதிராக அது பேசாது என்றும் அந்த திருச்சபையின் ஆன்மீக தலைவரான பேராயர் ஜஸ்டின் வெல்பி அவர்கள் கூறியிருக்கின்றார்.
சவுதி அரேபியா சென்றிருந்த அதிபர் பராக் ஒபாமா தனது விஜயத்தின் இறுதி நாளன்று பெண்கள் உரிமைகளுக்காக முன்னணியிலிருந்து குரல் கொடுத்து வரும் மகா அல் முனிஃபை சந்தித்து பேசியிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் பெண்கள் வாகனங்கள் ஓட்டுவதற்கான சுதந்திரம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டங்களை ஆரம்பிக்க பெண் உரிமை ஆர்வலர்கள் திட்டமிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபருடனான இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. மாதத்தின் ஒரு நாளில் அரசாங்கத்தின் தடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக பெண்கள் வாகனங்களை ஓட்டுவது என்று இவர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர்.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மேல் மாகாண மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல் வாக்களிப்பு சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்திருப்பதாக தேர்தல் அலுவலகம் இன்று தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தொகுத்து தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
இலங்கையில் மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணம் ஆகியவற்றுக்கான தேர்தல் வாக்களிப்புகள் இன்று சுமூகமாக நடந்து முடிந்ததாக இலங்கை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த தேர்தல் மூலம் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மேல்மாகாண சபைக்கு 102 உறுப்பினர்களும், காலி, மாத்தறை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களை அடக்கிய தென்மாகாணத்துக்கு 53 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி, முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தலைமையிலான ஜனநாயக கட்சி உட்பட 25 அரசியல் கட்சிகள் மற்றும் 15 சுயேட்சை குழுக்கள் சார்பாக மொத்தமாக 3,194 வேட்பாளர்கள் இதில் போட்டியிடுகின்றார்கள். இன்று பிற்பகல் 4 மணியுடன் வாக்களிப்புகள் முடிவுக்கு வந்தன. ஆயினும் 3 மணி வரையிலான கணிப்புகளின்படி 50% அதிகமான வாக்களிப்பு நடந்திருப்பதாக தேர்தல் திணைக்களத்தின் மேலதிக ஆணையரான RMLA ரட்நாயக்க தெரிவித்திருக்கின்றார்.
சந்திரசிம பேரத்துனே பஸ்நாகிர சக தகுணு பலசபாவில் அயத்துனா கொழும்பு கம்பா கலுசர
வாக்களிப்புகள் சுமூகமாக நடந்தன. வாக்குப்பட்டிகள் எண்ணும் நிலையங்களுக்கு செல்லுகின்றன. மக்கள் வாக்களிப்பில் மிகவும் ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள். 3 மணி வரை 50% அதிகமானோர் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆயினும் மொத்தமான வாக்களிப்பு வீதத்தை தற்போதைக்கு சொல்ல முடியாது. 10:00 வாக்கில் முதலாவது முடிவு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல் வன்செயல்கள் குறித்து மிகவும் குறைவான முறைப்பாடுகளே வந்திருக்கின்றன. ஆயினும் வாக்களிப்பை குழப்புகின்ற வகையில் தீவிரமான சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை என்றார் மேலதிக தேர்தல் ஆணையர். இதற்கிடையே தேர்தல் முறைகேடுகள் குறித்து சில முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்திருக்கின்ற போதிலும் கடந்த கால தேர்தல்களை விட இது சுமூகமாகவே இருந்ததாக இலங்கையின் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் அகமத் மனாஸ் மக்கின் தெரிவித்திருக்கின்றார்.
நடைபெற்று முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் சுமூகமான ஒரு தேர்தல் தான் நடைபெற்று முடிந்திருக்கின்ற போதிலும் ஒரு வன்செயல் மாத்திரம் கெஃபே அமைப்புக்கு பதிவாகி இருக்கின்றது.
என்ன வன்செயல், அது எங்கு நடந்திருக்கின்றது?
களுத்துறை மாவட்டம் பேர்வலை பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடம்பெற்ற கருத்து முரண்பாடு மோதலாக மாறி 3 தற்போது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கெஃபே அமைப்புக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள்?
ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களே ஆஸ்பத்திரியில் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாகி அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சரி, இதனை விட வேறு என்னென்ன முறைப்பாடுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன இன்றைய வாக்களிப்பு தினம் தொடர்பாக?
இன்றைய தினத்தில் 66 முறைப்பாடுகள் கெஃபே அமைப்புக்கு பதிவாகியுள்ளன. பதிவாகி இருக்கின்ற முறைப்பாடுகளில் தாக்குதல் தொடர்பில் 3 முறைப்பாடுகளும், அச்சுறுத்தல் தொடர்பில் 3 முறைப்பாடுகளும், சட்டவிரோதமாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் தொடர்பில் 45 முறைப்பாடுகளும், வேறு சம்பவங்கள் தொடர்பில் 15 முறைப்பாடுகளும் பதிவாகி இருக்கின்றது. உண்மையில் கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடக்கூடிய ரீதியில் ஒரு சுமூகமான தேர்தல் நிலவரம் தான் தேர்தல் தினத்தில் காணப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது இம்முறை தேர்தலில் அதிக அளவிலான அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகிக்கப்பட்ட நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கெஃபே அமைப்புக்கு தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் 1,100 மேலான முறைப்பாடுகள் 6 மாவட்டங்களிலும் இருந்து பதிவாகி இருக்கின்றது. 37% அதிகமானவை அரச சொத்துக்களை துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுத்தி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் தொடர்பிலேயே நமக்கு பதிவாகி இருக்கின்றது.
சரி, மேல் மாகாணத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றதாக கூறியிருக்கிறீர்கள், தென் மாகாண நிலைமைகள் எப்படி இருந்தன?
தென் மாகாணத்தில் தேர்தலுக்கு முன்தினம் தேர்தல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் சட்டவிரோத தேர்தல் நடவடிக்கை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை அகற்றுவதற்காக சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டிருந்தனர் தேர்தல் ஆணையாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மாத்தறை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அமைச்சர் ஒருவரின் சட்ட சட்டவிரோத தேர்தல் பிரச்சார பதாதைகளை அகற்றுவதற்கு அகற்றுவதற்காக சென்ற தேர்தல் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரை அச்சுறுத்திய சம்பவம் நேற்றைய தினம் கெஃபே அமைப்புக்கு பதிவாகி இருந்தது.
இன்றைய தினம் வந்து அந்த மாகாணத்தில் ஏதாவது வன்செயல்கள் இடம்பெற்றிருக்கின்றனவா?
அதிகாலை 3:30 மெக்குரப் அபேட்சகர், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அபேட்சகர், சந்திம ராசபுத்திர என்று சொல்லக்கூடிய அபேட்சகர்களின் வீடு மற்றும் வாகனங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற போதும் அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை
என்றார் அகமத் மனாஸ் மக்கீன்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 மாத பெண் குழந்தையை 8,000 ரூபாய்க்கு விற்ற முயன்றதான புகாரில் அந்த குழந்தையின் தாய் உட்பட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டம் வாழச்சேனை பிரதேசத்தில் 4 மாத பெண் குழந்தையொன்று 8,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் உட்பட 3 பெண்கள் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குடும்ப வறுமை காரணமாக 3 பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு தொழிலுக்காக செல்ல உத்தேசித்த நிலையிலே குழந்தையை விற்பனை செய்துள்ளார் என்று தமது விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குழந்தையை வாங்கியதாக கூறப்படும் சந்தேக நபர்களில் ஒருவருக்கு குழந்தைகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹனவை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டேன்.
₹8,000
4 மாத குழந்தையொன்று விற்பனை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக கல்குடா போலீசாரால் குழந்தையின் தாயும் அதனை வாங்கிய பெண்ணும் தரகராக செயல்பட்ட மற்றுமோர் பெண்ணும் என்று 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தரகராக செயல்பட்ட பெண்ணுக்கு வயது 65. தற்போது குறித்த 3 பேரும் கல்குடா போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார்கள். விசாரணை முடிந்த பின்பு இம்மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று கூறினார் போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன. குழந்தையின் தாயை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் ஒருவர் சட்டவிரோத மருத்துவர் ஒருவரிடம் அழைத்துச் சென்று தாய்ப்பால் சுரப்பதை கட்டுப்படுத்தும் வகையில் ஊசி மருந்து ஏற்றியதாகவும் போலீஸ் விசாரணைகளின் போது தகவல்கள் வெளியாகி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் கேட்டபோது இது தொடர்பிலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. குறித்த பெண் தற்போது சட்ட மருத்துவ அதிகாரியின் மருத்துவ பரிசோதனைக்காக நிறுத்தப்பட்டுள்ளார். குறித்த நபர் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. விசாரணையின் பின்பு அவரும் கைது செய்யப்படுவார் என்று பதிலளித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மன்றத்தின் உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்த செய்திகளை கடந்த சில தினங்களாக பிபிசி தமிழோசையில் நேயர்கள் தொடர்ந்தும் கேட்டு வருகிறீர்கள். இதில் இந்தியா வாக்களிக்காமல் புறக்கணித்த செயலுக்கு பின்னணியில் என்ன மாதிரியான காரணிகள் இருக்கின்றன என்று டெல்லியில் இருக்கும் JNU பல்கலைக்கழகத்தின் தெற்காசியவியல் துறை பேராசிரியர் பி சகாதேவன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
நியாயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இலங்கையில் நடந்த சம்பவங்களுக்காக ஒரு அதில் சம்பந்தப்பட்ட நாடு இந்தியா வந்து ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடை வகித்துக் கொண்டு வந்து கடைசி கட்டத்தில் எந்த ஒரு முடிவும் இல்லாத ஒரு முடிவை எடுத்ததற்கு வந்து ஒரு சில வருத்தங்கள் வர கண்டிப்பாக வாய்ப்புள்ளது. ஆனால் சில விஷயங்களை குறிப்பிட வேண்டும். இப்போ ஜெனிவாவில் நடந்த ஓட்டெடுப்பு வந்து எப்பொழுது நடக்கிறது என்றால் இந்தியாவில் ஒரு நிலை ஒரு அரசாங்கம் இல்லாத ஒரு நிலை. அரசாங்கம் இருக்கிறது, ஒரு ஆளும் கட்சியில் ஒரு பொறுப்பாக எடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு வேக்யூம் இருக்குது, ஒரு ஒரு அந்த மாதிரிப்பட்ட நிலை.
தேர்தல் நடப்பதால் ஒரு காபந்து அரசாங்கம் இருக்கிறது, அதிலே கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாத நிலை இருப்பதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்று நினைக்கிறேன்.
இல்ல, அரசாங்கம் இருக்கிறது, தேர்தல் நடக்கிறது, அந்த சமயத்தில் அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கலாம். இது வந்து அப்படி ஒரு பெரிய நாட்டை அச்சுறுத்துவதோ
நீங்கள் பண்ணியே எதற்காக நீங்கள் அதை வேக்யூம் என்று சொல்கிறீர்கள்? பொலிட்டிக்கல் வேக்யூம்
என்னவென்றால் வந்து அரசியல் ரீதியான ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலை. ஏனென்றால் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஓட்டுக்காக போயிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்திருக்கலாம் என்றால் பியூரோக்ரட்ஸ், அந்த அலுவலகர்களுக்கு. இந்த பியூரோக்ரட்ஸ் வந்து இங்க ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் வந்த அந்த விளைவு இது. போன வருடத்தில் நடந்த போது என்னவென்றால் திரு சிதம்பரம் போன்ற அரசியல்வாதிகள் வந்து இதற்கு முழு மூர்ச்சியை பொறுப்பெடுத்து ஒரு நிலைப்பாடை இந்தியா எடுக்க வேண்டும். இப்பொழுது அப்டெயின் பண்ணக்கூடாது, இன்னைக்கு அப்டெயின் பண்ணிருக்காங்க என்றால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலை எடுக்க ஒரு முடிவை எடுக்க அரசியல் ஒரு அழுத்தம் இல்லாத காரணம் என்பது. சோ டெல்லியில் வந்து ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில உள்ள அலுவலகங்கள் எடுத்த ஒரு முடிவு தான் இது.
இது வந்து நான் இல்லை, இது எதிர்ப்பிருந்தாலும் இது வந்து அரசியல் ரீதியான எதிரொலிகளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியிடமோ அல்லது பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியிடமோ ஒரு இரண்டு கட்சிகளிடமும் ஒரு அரசியல் ரீதியான பொலிட்டிக்கல் ரீதியான இன்புட்ஸ் என்று சொல்வார்களே அந்த விஷயங்களை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு இந்த அதிகார வர்க்கம் அதிகாரிகள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இல்லையா, அதற்கான ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு அமைப்பு அங்கே இல்லையா?
பிரச்சனை என்னன்னா வந்து ஒரு வித்தியாசம் நல்லா தெரிகிறது. 2012-2013 இந்த இரண்டு வருடங்களும் இந்த ஓட்டெடுப்பு ஜெனிவாவில் வந்த சமயத்தில் வந்து இருந்த ஈடுபாடுகள் மக்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி சிவில் சொசைட்டிக்கும் சரி இந்த பிரஸுக்கும் உள்ள ஈடுபாடுகள் குறைந்தபாடு இந்த சமயத்தில்.
நீங்கள் சொல்வதற்கு வேறொரு காரணமும் இருக்கலாம் அல்லவா? அதாவது 2012-2013 இரண்டு வருடமும் மத்தியில் இருக்கின்ற ஆளும் கூட்டணியில் திமுக ஒரு முக்கிய கட்சியாக பங்கு வகித்திருந்தது. அது தன்னுடைய நலன்கள் அரசியல் நலன்கள் மீது இந்த பிரச்சனை பாதிக்கும் என்பதால் அது மத்திய அரசின் மீது அழுத்தத்தை தந்திருக்கலாம். அதன் விளைவாக மத்திய அரசு அந்த மாதிரியான நிலைப்பாட்டை 2012-2013 எடுத்திருக்கலாம். இப்பொழுது திமுக அந்த கூட்டணியில் இருந்து விலகிவிட்ட நிலையில் தேர்தலிலும் தனியாக போட்டியிடும் நிலையில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கோ அல்லது இந்திய அரசுக்கோ பெரிய அரசியல் ரீதியான அழுத்தத்தை தர எந்தவித தமிழ்நாடு கட்சியும் இல்லை என்ற யதார்த்தத்தின் விளைவாக இந்த தவிர்ப்பது என்ற வாக்கெடுப்பை அரசியல்வாதிகள் எடுக்காவிட்டாலும் கூட அதிகாரிகள் சுதந்திரமாக எடுத்திருக்கலாம் என்ற ஒரு புரிதலை நீங்கள் தவிர்க்க முடியவில்லையே?
இல்ல அல்ல, அது இருக்குது. அது அது ஒரு ஒரு அழுத்தம். ஒரு டிஎம்கே அரசாங்கத்துடைய அங்கம் வகித்த ஒரு சமயத்தில் இருந்த நிலை இப்பொழுது வேறு, அது இருக்கலாம். ஆனால் என்ன விஷயம் என்ன வந்து என்னுடைய கருத்து என்னவென்றால் முந்தி 2013 இருந்த அழுத்தம் காங்கிரஸிலும் சரி நான் காங்கிரஸ் இல்லாத கட்சிகளிடமும் வரவில்லை. இரண்டாவது ஏன்னால் அந்த எல்லாமே வந்து எல்லா ஒப்பீனியனும் வந்து எலெக்ஷனுடைய போக்கஸ்ல தான் இருந்துச்சு. ஸ்ரீலங்கா ஓட்டை பத்தி வந்து சின்ன சின்ன நியூஸ்கள் தான் வந்துச்சு இங்கே. அதுல தான் தெரிகிறது இந்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா வரவில்லை டெல்லியில.
டெல்லியில் இருக்கும் JNU பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய வேல்துறை பேராசிரியர் பி சகாதேவனின் விரிவான செவ்வியின் ஒலிவடிவத்தை பிபிசி தமிழோசையில் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய செய்திகளை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
பொதுத்துறை தனியார் மயமாக்கப்பட்டு வரும் நிலையில் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று காலையில் வெளியிடப்பட்டது. அக்கட்சியின் மாநில செயலாளர் தாப்பாண்டியன், தேசிய செயலர் டி ராஜா, தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினர் நல்லக்கண்ணு ஆகியோர் இதனை வெளியிட்டனர். தேசிய அளவிலான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்திற்கென பிரத்யேகமான அம்சங்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தன. குறிப்பாக நதிநீர் இணைப்பு, தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பு, மேம்பட்ட அரசு நிர்வாகம், அனைவருக்கும் வீடு, நீதிமன்றங்களில் தமிழ் போன்ற அம்சங்களை இந்த அறிக்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் நிரந்தர பிரச்சனையாக குடிநீர் பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் தென்னக நதிகளை இணைக்க வேண்டும் என்பதும் இந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
தென்னக நதிகள் இணைப்பது என்பது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, வைகை வரையில் என்பது 40 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசினுடைய நீர்வளத்துறையால் ஆய்வு செய்யப்பட்டு சாத்தியம் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் என்ற வரைபடத்தோடு கொடுக்கப்பட்டது. ஆகவே தென்னக நதிகளை இணைக்கும் திட்டத்தை வரப்போகிற அரசு முன்னுரிமை கொடுத்து முதல் திட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் முன்னால் அதனை வற்புறுத்தும்.
அதே போல இந்தியாவின் பல மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்பட்டுவிட்ட நிலையில் தமிழகத்திலும் லோக் ஆயுக்தாவை அமைக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இக்கட்சியின் அறிக்கை வலியுறுத்துகிறது.
தமிழ்நாட்டுக்கு லோக் ஆயுக்தா சட்டம், ஊழல் தடுப்புக்கான மக்கள் கண்காணிப்பு நடுவர் மன்றம் என்பது இல்லை, வேறு பல மாநிலங்களில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அச்சட்டம் விரைந்து நிறைவேற்றப்பட வேண்டும். சேது சமுத்திர திட்டத்திற்கு அது வழக்குகளில் பல தடைகள் வாங்குவதற்கான முயற்சி நடக்கிறது, அவை நீக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட வேண்டும்.
தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலம் பெற்ற இடஒதுக்கீடின் வரம்பு சுருங்கி வருவதால் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என இந்த தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஐஐடி, ஐஐஎம் ஆகிய உயர்கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. ஒருபால் உறவுக்கார ஜோடிகள் சட்டப்படி மத ரீதியாக திருமணம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கும் சட்டம் ஐக்கிய ராஜ்யத்தில் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. சட்டம் அமலுக்கு வந்த அடுத்த கடமே இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் ஒருபால் உறவுக்கார திருமணங்கள் பல நடந்திருக்கின்றன. மத குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதிலும் பிரிட்டனின் அரசியல்வாதிகள் சென்ற ஆண்டு சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தின் விளைவாகவே தற்போது இந்த திருமணங்கள் சாத்தியமாக இருக்கின்றன. இதுபற்றி பிபிசியின் சுசானா மெண்டேசோ வழங்கும் பட்டகத்தை தமிழில் தருகிறார் சாதாத். உடன் பங்கேற்பு குமார் ராமலிங்கம்.
I, John, take you, Bernardo, to be my wedded husband.
I, Bernardo, take you, John, to be my wedded husband.
I am now very happy to announce that you are now legally husband.
ஜானுக்கும் பெர்னார்டோவுக்கும் இடையில் நேற்று நள்ளிரவு நடந்த இந்த திருமணம் பிரிட்டனின் சரித்திரத்திலே இடம் பிடிக்கும் என்பதில் ஐயமில்லை. பிரிட்டனில் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டு மத ரீதியாக திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஒருபால் உறவுக்கார தம்பதியரில் இவர்களும் இடம்பெறப்போகிறார்கள். இந்த திருமணத்தின் விளைவாக சமூகம் தம் மீது கொண்டிருக்கின்ற பார்வை நிச்சயம் மாறுபடும் என்கிறார் ஜான் காஃபி.
It's moving from the fringes right into the center of society with everybody else and it's quite
சமூகத்தின் விளிம்பில் நடக்கும் விஷயமாக பார்க்கப்பட்ட ஒருபால் உறவு இன்றைக்கு எல்லோருடைய பார்வையின் முன்னிலையிலும் அங்கீகாரத்துடனும் சமூகத்தின் மையத்தில் அரங்கேறுகின்றது. சிறியதொரு காலகட்டத்திலேயே இந்த பெரிய மாற்றத்தை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். அந்த மாற்றத்தின் அங்கமாக நாங்களும் இருக்கின்றோம் என்பது பெரிய சந்தோஷத்தை தருகின்றது.
பிரிட்டனை பொறுத்தவரை 2005 முதலே இந்த நாட்டில் வாழும் ஒருபால் உறவுக்கார ஜோடிகள் சிவில் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஜோடிகளாக சேர்ந்து வாழ முடியும் என்கிற நிலை இருந்து வருகிறது. திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளுக்குரிய அதே சட்ட அங்கீகாரம் இவர்களுக்கும் கிடைத்து வருகிறது. ஆனாலும் மத முறைப்படி திருமணம் செய்யாததால் சமூகம் தங்களை இரண்டாம் பட்சமாகவே பார்ப்பதாக இந்த ஜோடிகள் கருதி வருகின்றனர். ஆனால் ஒருபால் உறவுக்கார ஜோடிகளுக்கு மதப்படி திருமணம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கும் சட்ட திருத்தத்துக்கு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் சென்ற ஆண்டு ஒப்புதல் அளித்திருந்தது. மதக்குழுக்கள் ஆட்சேபங்களை தெரிவித்திருந்தாலும் அவற்றை மீறி இந்த ஒப்புதல் கிடைத்திருக்கிறது.
With the Lord there is mercy and fullness of redemption.
சமூக கட்டமைப்பின் அடிப்படையாக இருக்கின்ற குடும்பம் என்ற கூறு ஒருபால் உறவுக்கார திருமணங்களால் சேதமடையும் என்று ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கின்ற பல்வேறு மதக்குழுக்களும் வாதிடுகின்றன. கத்தோலிக்க திருச்சபையின் கருத்தை பிரதிபலிக்கின்ற கேத்தலிக் வாய்ஸஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் ஃபியோனா ரெய்லி.
In the Catholic understanding, marriage is the union of a man and a woman. And that's special and different because it's the only institution where new life in the form of children can come without anyone else being involved.
கத்தோலிக்க புரிதல் என்னவென்றால், திருமண பந்தம் என்பது அடிப்படையில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவாகத்தான் இருக்க முடியும். அதுதான் திருமணத்துடைய சிறப்பம்சமே. மற்ற உறவுகளுக்கும் திருமண பந்தத்துக்கும் இருக்கின்ற வித்தியாசம் கூட அதுதான். மூன்றாவது நபர்களின் பங்களிப்பு இல்லாமல் புதிய உயிர்களை சமுதாயத்துக்கு தரக்கூடிய ஒரே பந்தம், ஒரே உறவு முறை இருக்கின்றது என்றால் அது திருமணம் ஒன்றுதான். எனவே திருமணத்தின் அந்த சிறப்பம்சத்தை நாம் மதிக்கவும் பேணவும் வேண்டும். அந்த வித்தியாசத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதால் பாராபட்சம் காட்டுவதாக ஆகிவிடாது. மாறாக வித்தியாசத்தை மதிக்கின்றோம், பேணுகின்றோம் என்பதுதான் அதன் அர்த்தமாகும்.
ஒருபால் உறவுக்கார திருமணம் என்பது உலகில் பல நாடுகளில் இன்னும் சட்டவிரோதமான ஒரு காரியமாகவே இருந்து வருகின்ற சூழ்நிலையில் பிரிட்டனில் இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட ஒருவராகவே தனது ஒருபால் உறவு திருமண வைபவத்தை கொண்டாடப்போவதாக கூறுகிறார் விரைவில் தனது காதலனின் கரம் பிடிக்க இருக்கும் எழுத்தாளரும் ஒருபால் உறவுக்காரர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து வருபவருமான பீட்டர் மெக்ராத்.
I'm very aware that I don't want to be looking like we're celebrating quite too much when most gay men and lesbians across the world
ஒருபால் உறவுக்காரன் சக ஒருபால் உறவுக்காரர்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்தவன் என்ற அடிப்படையில் வேறு பல நாடுகளில் உள்ள ஒருபால் உறவுக்கார ஜோடிகள் எல்லாம் திருமணம் செய்ய வழியில்லாமல் இருக்கின்ற தற்போதைய நிலையில் எனது திருமணத்தை நான் ஒரேடியாக கொண்டாடப்போவதில்லை.
பிரிட்டனில் ஒருபால் உறவுக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்திருக்கிறது என்றாலும் இந்த விவகாரம் தொடர்ந்தும் மாறுபட்ட கருத்துக்களை சமூகத்திலிருந்து உண்டாக்கும் என்பதில் ஐயமில்லை.
பிபிசியின் சுசானா மெண்டோஸின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்டம் சீவகன்.
வணக்கம்.
வணக்கம் நேர்களே, இந்த வார நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் நாளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மாறும் நம்முடைய அலைவரிசை விவரங்களை நம்முடைய நேர்களுக்கு ஒரு முறை தரலாமே சிவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சித்தலை வரிசைகள் மூலம் கேட்கின்ற நேர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை புதிய அலைவரிசைகளில், அதாவது 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15470 கிலோஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் கேட்க முடியும்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாம் சிவன்.
ஆம், முதலில் காஞ்சிபுரத்திலிருந்து எழுதுகின்ற நேர் ஜி சண்முகம், நான் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளை கேட்டு வருகின்றேன். இனி வாருங்காலங்களிலும் தொடர்ந்து என் கருத்துக்களை எழுதுவேன் என்றெழுதியிருக்கின்றார். மற்றொரு நேரான அரியலூர் மாவட்டம் தேவனூரிலிருந்து எழுதியிருக்கின்ற பா ஜெயலட்சுமி, இவர் எழுதும் மின்னஞ்சலில், உங்களது நிகழ்ச்சிகளை இணையதள பதிவிறக்கம் செய்து படித்தும் வருகின்றேன். இது இடம்பெற்றிருக்கின்ற அரசியல், அறிவியல், விளையாட்டுச் செய்திகள் என அனைத்தும் சிறப்பாக தூக்கப்பட்டிருக்கின்றன. நான் இப்பொழுதுதான் உங்களது தமிழ் ஒலிபரப்பை கேட்க துவங்கியிருக்கின்றேன். புதிய நேராக நானும் பிபிசியில் இணைகின்றேன் என்றெழுதியிருக்கின்றார்.
நீண்ட நாள் நேயரையும் புதிய நேயரையும் நேயர் நேரத்தில் வரவேற்கிறோம். தொடர்ந்து கடிதம் எழுதுங்கள். சரி, இனி பிற கடிதங்களுக்கு செல்லலாமே சிவன்.
ஆம், ஜெனீவா ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை மீது சர்வதேச விசாரணை கூறுகின்ற தீர்மானத்தின் மீது இந்தியாவின் நிலைப்பாடு பற்றி எழுதுகின்ற ஜெர்மனி நேயர் கண்ணன், சமீபத்தில் வெளியான காங்கிரஸ் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் இலங்கை தொடர்பான சர்வதேச விசாரணை வலியுறுத்தப்பட்டிருந்தது. இன்று இந்தியா அடித்த அந்தர் பரட்டி நகைச்சுவையாகிவிட்டது. இந்தியா என்ற மாபெரும் சக்தி, வேதம் படைத்த தேசம், காந்திய மண், ஒரு சில தகுதியற்ற மனிதர்களின் தலைமையினால் விமர்சனத்துக்குள்ளாவது வேதனையாக இருக்கின்றது என்றெழுதியிருக்கின்றார் அவர்.
இதே செய்தி குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நமக்கு வழங்கிய பேட்டி பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து தெரிவிக்கும் நேயர், கனடா நேயர் மகா நடராசா, மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், உதாரணமாக அதிதீவிர புலிப்பித்தர்களான மதிமுக உட்பட, இலங்கை தொடர்பான அடிப்படை கொள்கை மாறாது. அடிப்படை கொள்கை என்பது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிரந்தரமாக பதவியில் இருக்கின்ற வெளியுறவுத்துறை அதிகாரிகளால் தான் வகுக்கப்படும். அடிப்படை கொள்கை வகுக்கப்படும் போது இந்தியாவின் நலன்கள் மட்டுமே கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு கூட இது விளங்கிக் கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். தாத்தே கூவிலுள்ள மேதாவிகளுக்கு இது புரியாததுதான் விளங்கிக் கொள்ள முடியாத விடயமாக இருக்கிறது என்கிறார்.
இதே பேட்டி பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதியிருக்கின்ற மற்றொரு நேயரான நடா கோபி, இதில் என்ன ஏமாற்றம், எல்லாம் தெரிந்தபடியுமே, இனியாவது தமிழர்கள் உணர்வார்களா? சும்மா எடுத்ததற்கெல்லாம் இந்தியா தீவிர தரும், அது தரும் என்று சொல்லிக்கொண்டு இலங்கை அரசு வந்து விசாரணை செய்கின்றாலும் இந்தியா அனுமதிக்காது. தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் யாவும் இந்தியாவால் அல்லது இந்திய ஆதரவால் நிகழ்த்தப்பட்டவையே. இனியும் தயவு செய்து இந்தியா ஏமாற்றிவிட்டது என்று புலம்ப வேண்டாம் என்று எழுதியிருக்கின்றார்.
இந்த தீர்மானம் குறித்து இலங்கை பெண்ணியவாதி சாந்தி சச்சிதானந்தன் தெரிவித்த கருத்து குறித்து எழுதும் டொரண்டோ நேயர் எம் மித்ரன், வெள்ளைவான் கடத்தல் பற்றியும் விசாரிக்கப்படும் என்று கூறியுள்ளார். சகல கடத்தல்களும் கொலைகளும் விசாரிக்கப்படல் வேண்டும். கொலை செய்தவர்கள் மட்டுமல்ல, தமது அரசியல் எதிரிகளை துரோகிகள் என வரையறுத்து, துரோகிகளுக்கு இயற்கை மரணம் இல்லை என மேடைகளில் முழங்கி தமிழ் இளைஞர்களை கொலை செய்யுமாறு தூண்டிய கூட்டமைப்பினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். 85ஆம் ஆண்டு கடத்தப்பட்ட அமெரிக்கர்களான ஆலன் தம்பதிகள் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்களும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சாந்தி சச்சிதானந்தம் கேட்பாரா என்கிறார்.
பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன் மற்றும் சாந்தி பிரபாகரன் எழுதுகின்ற மின்னஞ்சலில், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ப சிதம்பரம் நிற்காமல் தனது மகன் கார்த்தியை நிற்க வைத்து இவர் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார். முன்பு ஒரு முறை தேர்தலில் படுதோல்வி அடைந்ததை மறக்காமல் இருக்கின்றார் என்பதை இந்த சம்பவம் கூறுகின்றது. எது எப்படியோ மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வராமல் இருந்தாலே ஈழத்தமிழர்களுக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் என்றெழுதியிருக்கின்றார்.
ஜெனீவா தீர்மானம் குறித்து இந்தியா மீதான விமர்சனங்களை நிராகரித்து எழுதும் கனடா ஸ்கார்பரோ நேயர் லியோ டென்சில், ஈழத்தமிழர் நலன் தொடர்பில் இந்தியாவை குறை கூறுவதற்கு எவருக்கும், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு எவ்வித அருகதையும் கிடையாது. அக்கறையற்ற தலைமைகள் இருக்கும் வரை ஈழத்தமிழரின் தலைவிதியை மாற்ற முடியாது என்கிறார். நேரம் ஆகிவிட்டது சிவகன். இத்துடன் இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மீண்டும் வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். அடுத்து ஓர் அறிவிப்பு.
இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு.
இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
அதத இவரை நான் பார்த்துருக்கேன்னா எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே.
சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன்
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை ஆராயும் தொடர் வரும் ஞாயிறு முதல்
நேயர்களே, இந்த தொடர் நாளை முதல் ஒலிபரப்பாகும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.